ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது இறைவன் தடுத்தாட்கொண்டவை என்று இன்றைய தலைப்பு. இறைவன் தடுத்தாட்கொள்ளாவிட்டால் எந்த ஆன்மாக்களும் கரையேற முடியாது. தடுத்தாட்கொள்ளல் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் இருந்தாலும் கூட எல்லா ஆன்மாக்களுக்கும் அது பொருள் தடுத்தாட்கொள்வது. இப்பொழுது நாவுக்கரசர் சென்றிருந்தார். பல ஆண்டுகள் சமண சமயத்தில் இருந்தார். சிறகுடியாருடைய விண்ணப்பம் மிகச் சிறப்பான விண்ணப்பம், விடாமல் செய்தார்கள். சரி, அவனை நான் இங்கே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சமக்கைக்கும் ஒரு அருளாசி வழங்கி அதோடு கூட அவரையும் தடுத்தான் ஆட்கொண்டார். அதுபோல ஞானசம்பந்த பெருமான் ஒன்று தடுத்தாட்கொள்ளேன்னு சொல்லுவான். அவருடைய வாக்கில் ஒரு வாக்கு இருக்குது. ஒரு இடத்துல கேட்கிறார், பெருமானி என்னையே வந்து இங்கே இந்த மாதிரி மீண்டும் ஒரு தோட்டம் எல்லாம் கொடுத்தாய் என்று கேட்கிறார். ஒரே ஒரு இடம், எல்லாரும் தெரிஞ்சதுதான். மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். வருந்தர், நான் ஒண்ணு மறக்கவே இல்லையா சுவாமி. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க முடியா, சிவபா இவருக்கு தீயாளியில தோன்ற முடியாது செய்தாய். மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் திங்ககா பிறப்பிலி என்று வருந்தர். அப்போ மறக்குமாறிலாத அவரை இந்த பிறவிங்கிற ஒரு மையல் செய்து காட்டி இருந்து கல்யாணம் வரைக்கும் வந்து 16 ஆண்டு வரை இருந்து, ஆனா கல்யாணம் நிறைவேறாமல் நிறைவேறினா ஒரு விதத்தில் நிறைவேற்று ஒரு விதத்தில் நிறைவேறலன்னு சொல்லலாம். ஒரு விதத்துல ஒலிகியல் படி நிறைவேற்று, ஆனா மற்றபடி தொடர்ந்து இந்த வாழ்வில் இல்லை. அவரை தடுத்தார் கொண்டு திருமணத்திலேயே தடுத்தார் உண்டு. கல்லூர் பெருமனும் வேண்டா, போதும் சுவாமி, என்னத்துக்கு எனக்கு இன்னும் மீண்டும் என்று கேட்ட போது தடுத்தார் கொண்டு. அது போல பணம் எடுத்துட்டு வந்து நிதியை எடுத்துட்டு வந்து குதிரை வாங்கத்தான் வந்தார். வந்தது என்னமோ குதிரை வாங்கத்தான், மனதில் வந்து நினைவு இருந்தே தவிர நல்ல அன்பு இருந்தது, சொக்கநாத மேல் அன்பு இருந்தது, பெருமானுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, எல்லாம் இருந்தது சரி. ஆனால் நிதியம் எடுத்த போது எடுத்துட்டு வந்ததெல்லாம் குதிரை வாங்கத்தான். குருந்து மரத்தடியில வந்த உடனே என்ன ஆயிற்று, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. அங்கீகாரத்தால் தடுத்தா இப்படியே ஆன்மாக்களுடைய அமைப்பை எல்லாம் பெருமான் எல்லோருக்கும் தடுத்தால் கொடுக்குறான். இல்லையானா எப்படி நம்முடைய போக்குல போனா என்னைக்குதான் ஆகிறது, ஒரு காலத்திலே அவர் ஆன்மா தன்னுடைய முனைப்பிலே தன்னுடைய அந்த மலை அமைப்பிலே தன்னுடைய போக்கில் சென்றுமானால் என்றுமே உருப்பிட முடியாது. அவன் தான் அந்த ஆன்மாவை எவ்வப்பொழுது எந்த மாதிரி எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான், ஆட்கொள்கிறான். இருந்தாலும் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு தனியாக தடுத்தாட் கொண்டதை பற்றி நாம் விரிவாக சொல்லிட்டு வரோம். அதை நாம் இன்றை நினைக்கிறோம். இந்த பகுதியில் இதற்கு முன்னே நாம் நினைத்த பகுதி 4. அதே முதல் பகுதி பாயிரமாக இந்த நூலுக்கு அமைந்த ஒரு பகுதி, அது தெய்வ வணக்கம். தாம் என்ன சொல்லப் போகிறார் என்ற தெய்வ வணக்கமும் செய்யப்படும் பொருளும் எய்த உடைப்பு தச்சிறப்பாகும் என்பது இலக்கணம். அல்ல தெய்வ வணக்கம் தான் என்ன சொல்லப் போகிறோம் என்பதையும் சொன்ன அமைப்பிருக்கிறே, அது ஒன்று முதல் பகுதியாக பார்த்தோம். இனி அடுத்து ரொம்ப அருமையான பகுதி திருமலை சிறப்பு என்று சொல்லி நம்ம எல்லாம் கைலாயத்திற்கு அழைத்து சென்றார்கள். காரணம் திருக்கைலாயத்தான் இந்த அந்த வரலாற்றை சொன்னால்தான் இப்பொழுது நாம் இங்கே ஏன் இப்பொழுது தடுத்தாள் கொள்ளப்படுகிறார், யாரை தடுத்தாள் கொள்ளப் போகிறார், ஏன் தடுத்தாள் கொள்கிறார் என்பது போன்ற இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை திருமலை சிறுக்கத்திலே நமக்கு அந்த கருவாக அமைத்து தந்திருக்கிறார். அதன் பிறகு திருக்கூட்ட சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகரை சிறப்பு வழக்கம்போல் மற்ற ஏனையோருடைய அந்த மரபுப்படியும் அமைத்துக் கொண்டு இனி இவருக்கென்று அமைத்துக் கொள்கிறார். திருமலை சிறப்பு அமைத்தது இவருக்கென்று தனித்த ஆற்றல், வேற யாரும் திருமலை சிறப்புன்னு பொதுவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அதனால் தான் காப்பிய தலைவர் சுந்தரர் என்று சொல்கிறோம், காப்பியத்தை சுந்தரர் என்று சொல்கிறோம். திருமலை சிறப்பு எடுத்து சொல்வதற்கு காரணம் என்ன, இங்க திருமலை சிறப்பையும் பின்னால் வெள்ளையானை சேர்க்கத்தையும் அமைத்துக் கொள்வானேன். இது ரெண்டும் பெரிய பிராணத்தில் திருத்தொண்ட தொகையில் இல்லையே. தில்லைவானந்தம் அடியாருக்கு மடி என்பதுதான் தொடங்குகிறது. கடைசியில முடிக்கின்ற பொழுது மன்னிய சீர் மரணாவன் என்று முடித்து விடுகிறது. ஆனால் திருமலை சிறப்போ வெள்ளையானை சேர்க்கமோ ஏன் செய்யப்பட்டது, காப்பிய தலைவர் ஆதலால் தான். அதுல ஒண்ணும் மறுப்பே ஒண்ணும் இல்லை. அதனால் அந்த திருமலை சிறப்பை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த காப்பிய தலைவர் ஏன் வந்து இங்கே தடுத்தார் கொள்ளப்பட வேண்டும், ஏன் வருகிறார் என்பது போன்ற செய்திகளுக்கெல்லாம் கருவாக திருமலை சிறப்பை அமைத்துக் கொண்டு அப்புறம் திருக்கோட்டை சிறப்பு அது வேற எங்கேயும் இல்லை, இங்கேதான் சொல்ல வேண்டும் என சேர்க்கலாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏனையோ சொன்னது போல, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அதுதான் இவங்கெல்லாம் சொல்றாங்க, நாட்டு சிறப்பு நகர சிறப்பு ஏன் வந்து திருநெல்வேலூர்ல சொல்லேன்னு சொல்றாங்க. அவர் தோன்றிப்ப நம் போலவர்களுக்கெல்லாம் உலகி எல்லாம் எங்க தோன்றணுமோ அங்கதான் நமக்கு வியாபகம், அதுக்கு மேல வியாபகம் கிடையாது. ஆனால் அவருக்கு வியாபகம் எல்லாம் இல்ல, திருவாரூர் தான். ஏன்? தம்பிரான் தன்னை தோழமையாக தந்ததே அங்கதான், திருத்தொண்ட தொகை அருளியதே அங்கதான், முதல் பெண்ணை மணக்க செய்து இரண்டாவது பெண்ணை மணந்து ஊழல் ஏற்பட செய்து மீண்டும் அவர்களுக்கு எல்லாம் அமைதி தந்ததும் அங்கதான், சேர்மான் பெருமானாயனார் ஏகம் கரிக்கான போன்றவர்கள் எல்லாம் வந்து மீண்டும் இவருடன் தொடர்பு கொள்ள செய்தது அங்குதான், எல்லாம் அங்குதான். ஆதலால் அது மையம் திருவாரூர். அதனால அங்க செய்தோம். இப்ப எல்லாரும் நகரச்சிறப்புல வெறும் நகரத்தில் இருக்கிற மதிலையும் அகலியும் தான் பாடினார்கள். நம்முடைய சேக்கலார் மட்டும் ஏன் மண்ணும் அனபாய சோழனை பாட வேண்டும்? தனித்தன்மை, தனிச்சிறப்பு. அதுபோல எங்கியோரெல்லாம் அந்த காப்பிய தலைவன் எங்க தோன்றினாலும் அதற்கு நாடு நகரம் சொன்னார்கள். நம்முடைய தனித்தன்மை ஏன் இருக்கூடாதா? இருக்கூடாதா? அதனால் அற்புதமாக அமைத்து இந்த அமைப்பை செய்திருக்கிறார்கள். சடுத்தாற் கொண்டவை என்று நாம் அமைத்திருக்கிறோம். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடி மேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் என்று சொன்னார். இந்த பாட்டையே மேல தொடங்கிவிட்டார். அங்கனர், இந்த அங்கனன் அங்கனன் சொல்லு நிரம்ப திருமுறைகள் வருகிறது. அங்கனன் அந்தனாய் அடைவூவி விடர்களும் அங்கருணை வாழ்களே பாடுதுங்கான் அம்மானாய் என்றெல்லாம் திருவாசல் வருகிறது. அங்கனன் என்று சொல்லு, அங்க அங்கனன் என்றால் நேர் பொருள். அம்கணன் அழகிய கண்களை உடையவன் என்றுதான் பொருள். என்ன அழகிய கண்களை உடைய? எல்லாருக்கும் ரெண்டு, அவனுக்கு மூணு, அவ்வளவுதானே? அல்ல, நேரில் திருக்குறளுக்கு கிடைக்கிறோம், திருக்குறளுக்கு போகணும். என்ன கண்கள்? கண்கள் என்று சொன்னாலே அதற்கு என்ன அணிகலம் தெரியுமான? கண்ணி கணிகலம் கண்ணோட்டம் என்று சொன்னார். அதே ஒரு கண் இருக்கிறது என்று சொன்ன அதோ அந்த ஆன்மா தான் பார்க்கிற பார்வைக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஆன்மாவினால் பார்க்கப்படுகின்ற பார்வை அருள் உள்ளமுடையதாய், எவ்வுயிரும் கண்ணுயிர் போல் எண்ணி இறங்குவதற்கு ஏதுவாயிருக்கின்ற பார்வை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணீர் கணிகலம் என்று சொன்னார். கண்ணீர் கணிகலம் கண்ணோட்டம் திருவள்ளுவர் அல்லவா? எங்க சுவாமி எல்லாருக்கும் இருக்கார். அது ரெண்டேல் புண்ணு உணரப்படும். அது இல்லைன்னா அது கண்ணல்ல புண்ணுன்னு சொல்லப்பா. அது அந்த குரலை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் பெருமானுடைய திருக்கன் எதற்கு இருக்கிறது? உயிர்களை அருள் செய்வதற்கென்றே இருக்கிறது. கண்ணோட்டம் என்னும் கடிவெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு. இன்னொரு குரல், இந்த மனிதனத்துல கண்ணோட்டம் என்ற ஒன்று இந்த உலகத்துல இருப்பதனால்தான் அந்த உலகமே நடைபெறுதுன்னு இல்லைன்னு வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, கண்ணோட்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் இந்த உலகம் பாடுகிறது. சில மேல நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவுடைய கண்ணோட்டம் இல்லைன்னு நாம வளர முடியுமா? வளர முடியுமா? பால் நிறைந்தோட்டும் தாயினும் காலப்பறிந்து ஏனையில போட்டு ஆட்டிட்டு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு ரெண்டு மணி நேரம், அதான் பிள்ளைய போட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சே, தொண்டையை கட்டு தொண்டை வந்து ரொம்ப காஞ்சிடுமே, எழுப்பு எழுப்பு என்று எழுப்பில கொடுத்தார்கள். கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரி. அப்புறம் அப்பா தந்தை மகற்காட்டம் நின்று அது முன்னையாவது சுலபம். இப்ப ஏறாத இப்ப பள்ளிக்கு சேர்க்கும் போது ஏறாத இடம் எல்லாம் ஏறி இறங்கி பார்க்காதவங்களை எல்லாம் பார்த்து வணக்கம் வைக்காதவனுக்கு எல்லாம் வைத்து அட்மிஷன் பெற்று, அப்புறம் படிக்கிறதுக்கு போறது வித்தியாதிகள்லாம் நல்லா படிச்சு வச்சா பரவாயில்ல, அப்புறம் டிவிஷனுக்கு வச்சு அதன் பிறகு வைத்தாலும் சரினு, அப்புறம் எதுன்னு சரிவில்லைன்னு கடைசியில சேர்ச்சியதன பிறகு கூட சிற்சில சமயங்கள்ல சிற்சில முறைகள்ல கண்ணோட்டம் செய்து, அப்புறம் பணிக்காக, அப்புறம் நிரந்தரத்துக்காக, அப்புறம் சொந்த ஊர் வர்றதுக்காக, அடாடாடா இந்த கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு என்பதை அணு அணுவாக நமக்கு காட்டிருக்கிறோம் திருவள்ளுவர். அதனாலதான் இந்த கண்ணோட்டம் என்ற ஒரு பெரிய அதை கூட காரிகையினர், கண்ணோட்டத்தை காரிகையினர் தாய் குலமா உருவப்படுத்தினர். ஏன்? கண்ணோட்டத்திற்கு தாய் குலம் தான் மிகச்சிறந்தது. இரண்டாவதுதான் நமக்கு மார்க் மதிப்பெண், முதல் மதிப்பெண் அவங்களுக்கு தான். அதனால் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையால் உண்டிய உலகு, அது இருக்கத்தாப்பா நாம இந்த உயிரல் எல்லாம் வாழ்றோம். அது போல மட்டும் வாழ்கிற உயிரினங்கள் தண்ணி கேக்குதா? சில மாடு ரொம்ப நேரம் கழிச்சு போச்சுன்னா தண்ணி கேட்கு, இல்லன்னு நமக்கு என்ன, ஏய் மாடு வெயில வெயில இருக்குதுப்பா எடுத்து கட்டு கட்டு அடா என்று சொல்லுறாது. தண்ணி வைப்பா பாவம் என்று சொல்றமே. கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரியை உண்மையால் உண்டிய உலகம் திருவள்ளுவர் அல்லவா? திருவள்ளுவர் அல்லவா? ஆதலால் இப்படி உயிரிழாகிய நமக்கே இந்த கண்ணோட்டம் என்னும் கடிபெறும் காரிகை ஓரளவு இருக்குமானால் இவர்களை எல்லாம் காத்தும் படித்தும் கரந்தும் விளையாடுகின்ற பெருமானுக்கு எப்படி இருக்கணும்? கண்ணோட்டமே அதான் கருணையே வடிவமானவன் என்று சொல்லுவான் அல்லவா? நமக்கு எல்லாம் கருணை அவ்வப்பொழுது வந்து நீங்கிறது, அவனுக்கு வடிவமே கருணை தான். அதனால அங்கணன் 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 என்று அந்த அருமையான சொற்களை போட்டு அழகிய உயிரிடத்தில் அழகிய கண்ணோட்டமுடையவன் கண்ணோட்டமுடையவன் காரணமுடையவன் கருணையுடையவன் என்று சொல்லுவாராக. அங்கனர் என்ற ஒரு அருமையான சொல்லி எங்கும் பெய்தார்கள், இங்கும் பெய்தார் அல்லவா? ஓலை காட்டி ஆண்டவர் இந்த சுந்தரரை கையில் ஒரு ஓலை வைத்துக் கொண்டு காட்டி அதை ஆண்டவர். அவருக்கு தமக்கு நாடு, அவருக்கு எந்த நாடுன்னு கேட்டால் என்ன சாதாரண என மா கதை தான் இது, பெரிய கதை. அதனால ஓலை காட்டி ஆண்டார்ல, ஆமா அவருக்கு நாடு எதுன்னு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நாடு என்னன்னு சொல்ற. இனி அந்த அங்கனர் என்று சொன்னீர்களே, அதுக்கு என்ன காரணம் என்றார். முதல் அடி அதை அவர் வந்து எப்பொழுதுமே நமக்கு தாங்கி கொண்டார். கங்கையும் மரியும் பாம்பும் கடுக்கையும் முடி மேல் வைத்த அங்கனர். அது எப்படி தெரியும்னார், தோற்றத்தை கண்டாலே தெரியுமேப்பா. கங்கையை தாங்கினார் எதற்கு, தன்னுடைய பெரிய அளவில் ஆற்றலை காட்டுவதற்காக அல்ல, உலகம் போடும். அதனால அந்த தலையில வாறு பாய்ந்தலே இந்த உலகம் எல்லாம் என்ன போயிருந்தாரு, பெரிய படுகொடியா பெரிய நீர் பிரளயமா போயிருக்கும். அப்ப உலகை காப்பதற்காக எடுத்த அந்த கருணை பெருக்கு கங்கை பெருக்கு. தனிப்பட்ட நபர் மாமனா மர்மன் உங்களை தகராறு, அது காலில் வந்து விழுந்தது வாடாராஜான் எடுத்து வச்சுக்கிட்டார். தீரையும் கங்கையும் மதியும். இன்னொன்னு, இந்த தாரகாவணத்து முனிவர்கள் அவர் மீது காழ்த்தினாலே சில பொருள்களை எல்லாம் அபிசார வேள்வி விட்டு அமைச்சார். அதுல ஒன்று பாம்பு, பாம்பு வந்தது. இப்ப நம்ம எதையும் தாங்கும் இதையும் எதையும் தாங்காம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா அவர் எதையும் தாங்கும் இதையும் இருந்து ஆனா எதையும் அப்படி ஒன்னு போர்டு போட்டுக்கல, விளம்பரப்படுத்திக்கல. வந்தது, வந்த உடனே அதை பற்றி ஒன்றும் கவலைப்படல, வாப்பா பாம்பா சரி வா, உடம்புலயே தங்கிக்க. அதனால அது பாட்டு இங்க இருந்து அங்க போவாங்க, என்ன வர ரொம்ப அருமையா அது பாட்டு விளையாடி. இப்படி எல்லாம நாம் ஒவ்வொரு செயலையும் காணுகின்ற பொழுது அங்கனர் என்பது தானியே விளங்கும். கங்கையும் மரியும் பாம்பும் இவையெல்லாம் கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றே தாக்குவாங்க. இன்னொன்று கடுக்கையும், கடுக்கை வைத்திரு, கடுக்கைன்னா கொண்டை, அதுவும் கருணையை குறிக்கிறது. என்னர் இவையெல்லாம் உலகியல் வளர்ச்சியில கருணை தந்தது. எது கங்கை மதி பாம்பெல்லாம். ஆன்மீக வளர்ச்சியில கடுக்கையும், கடுக்கைங்கிறது கொண்டை, கொண்டைங்கிறது பிரண வடிவு. பிரணவம் தான் ஆன்மா வந்து கரையேறுவதற்குரிய தலையாய நிலை, இல்லையா எப்படி கரையேறும். எனவே கங்கையும் மதியும் பாம்பும் என்ற மூன்றும் உலகியல் படி இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாமிடர் கருதமும். அது அல்ல, கொன்றை தாங்கியது அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அல்லவா. இப்படி ஆன்மாக்களுக்கு கருணை தருகிறான் என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் அம்மைக்கும் மும்மைக்குமாக அவன் தருகின்றவன் என்பார். இவற்றை எல்லாம் வைத்து அடைக்கு சொன்னார். இப்படியாக கொன்றையும் முடி மேல் வைத்த அங்கனர். அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே ஒரு கண்ணோட்டம் இது, எது சுந்தரருக்கு செய்த கண்ணோட்டம். இது எப்படி செய்தார், ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு. இப்பொழுது அங்கனர் ஓலை காட்ட வேண்டும் என்றால் அது ஓலை எங்கிருந்து வந்தது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் எவ்வாறு தத்தார் கொள்ளப்பட்டது, அவையெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு. இங்கியவற்றுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கிற நாம் இதையும் பொறுத்திருந்து பாருங்க அப்படி தொடக்கி வச்சார். அப்படி ஓலை காட்டி ஆண்டவர், அது என்னங்க ஓலைன்னு சொன்னீங்க, அது எங்க காட்டினாரு, அதுல என்ன அடி இருந்தாரு, ஓலையை காட்டி இவர் எப்படி ஆண்டார், எல்லாம் பொறுத்திருந்து பாரு. அப்படிப்பட்டவருக்கு நாடு எது என்ன, மங்கையர் வதன சீர மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் கூடைகள் நாடும் திருமுனி பாடி நாடு. மங்கையர் வதன சீர மதி இருமருங்கும் ஓடி. எல்லாரும் இது கவிஞர்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த கண் இருக்கிறே, இந்த கண்ணுடைய விழி இருக்கு, இது எது வரைக்கும் போகும், எது வரைக்கும் இந்த காது வரைக்கும் போகும். செங்கையல் குடைகள் நாடும் இறாது காது வரைக்கும் போகும். தஞ்சவான் கோவையின் ஒரு நூல், இந்த கண் எப்படி இருக்குன்னாரு, காதளவா பெண் கடுவளவா என் நெஞ்சம் போதளவா விழி என்ன வர்ணிச்சான். காது வரைக்குமா போச்சு, இல்ல சுவாமி இல்ல, ஆழகால விஷயம் இருக்குது அங்கேயே போயிட்டதுன்னா, ஏன்னா அந்த கண்களாலதான் இவனுக்கு சுண்மை ஏற்பட்டது. அதனால கடுவளவா நெஞ்சம் போதளவாம் விழி என்றெல்லாம் சொல்லி எல்லோரும் சொல்லுவார்கள். அதனால இவர் என்னன்னு கேட்டா, அந்த கண்ணுடைய விழியானது எதுவரை போகுது, குடை வரை போகும். ஆனா அதுக்கு மேல போகல, ஏன்னா அதற்குரிய எல்லை எதுன்னு கேட்டா இந்த காது வரைக்கும் போறது. காதுன்னா இது வரைக்கும் தான் போறது, கவிஞர்களுக்கு காது வரைக்கும் போகும். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டுணும். ஏன் சார் ஏன் கண்ணு, எல்லார் கண்ணுமே இவ்வளவுதான் போகும், கவிஞர்களுக்கு இது வரைக்கும் போகும். அவங்க சுதந்திரப்படவில்லை, அதனால சொல்லுவாங்க அப்படிதான். அதனால வந்து இது காது வரை போயிட்டான். செங்கையல் கூடைகள் இரு மருங்கும் ஓடி, இரு பக்கம் சென்று செங்கையல் கூடைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. அந்த ரெண்டும் தன்னுடைய அந்த காது வரை சென்று நாடியதான், நாடி வந்ததுன்னு சொன்ன. இப்ப இரண்டு கண்களும் குடைகளும் அந்த காது வரை சென்று மீண்டது, தன் எல்லை வரை சென்று மீண்டது அல்லவா. மோர் நயம் கூட சொல்லலாம். மங்கையர்னு பொதுவா ரெண்டு பண்மையில சொன்னார்லவா, அதனால சுந்தரருக்கு மனைவியார் யார், இருவர். அவங்க ரெண்டு பேரும் எப்படி, ஒருவர் திருவாரூர் ஒரு திருவொற்றியூர். திருவாரூர்ல வாழ்ந்த அம்மா திருவாரூர்ல இருந்து திருமணம் செய்து கொண்டான், திருவொற்றியூர்ல இருந்த அம்மா திருவொற்றியிலிருந்து திருமணம் செய்து கொண்டான் அல்லவா. ஆனா இவ்வளவு அதிகமாக வாழ்ந்தால் அவருக்கு அதிகம் வாழ 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 முடியல, அவ்வளவுதான் அவருக்கு முடிஞ்சது அப்படிங்களா. ஆனாலும் இந்த இரண்டுக்காகத்தான் அவர் வந்து கைலாயத்திலிருந்து இங்க வந்தது, இந்த இரண்டையும் தான் மணந்தார். எங்கே நீங்க சரங்க விசுவாச்சாரியருடைய பெண்ணை மணக்கவில்லை, ஏன் வந்தது அதற்கல்ல. கோட்புலியார் தன்னுடைய ரெண்டு மகளாரையும் கொடுக்கிறார், மகளாரையும் சுவாமி ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு, அவையெல்லாம் மகன்மையாக மடியில வைத்துக் கொண்டு என் மக்கள் அல்லவா என்று சொல்லிவிட்டார். அப்போ எந்த ஒன்றுக்காக இங்க வந்தாரோ அந்த எல்லையை விட்டு கிடக்கல. எந்த எல்லை, அங்க இரு பெண்களை விரும்பினார், அதே இரு பெண்களை இங்க மணந்தார், அவ்வளவுதான். சரங்கவியாருடைய பெண்ணையோ அல்லது வந்து குண்டைய கோட்புலியாருடைய மகளாரையோ மணக்கல். அந்த நெறியின் நீங்கா நீர்மை, நெறியின் நீங்கா நீர்மை. எனவே இந்த கண்கள் அது வரைக்கும் தான் போகுமே தவிர அதுக்கு மேல அது போகாது, அதான் நெறி. அதுபோல சுந்தர பெருமானும் தமக்கென கையிலையிலே ஏற்பட்ட அந்த இரு பெண்களை மட்டுமே இங்க மணந்தார் என்று வேறில்லை. எல்லை கடவாத நாடு, எல்லை கடவாத நாடு. எனவே இப்படிப்பட்ட செங்கல் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. இந்த நாட்டில இப்பொழுது நேர் ஊர் எந்த ஊர்னர், பெருகிய தளத்தால் மிக்க பெருந்திருநாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி. நல்ல வளமிக்க கூறது. வாய்மை குன்றா திருமறை அவர்கள் நீடும் திருநாவலூராம் அன்றே. வாய்மை குன்றா திருமறை அவர்கள் நல்ல வேதம் படித்தவர்கள், ஆனா வாய்மை நின்றும் பெறலாதவர்கள் அவர் இருந்ததுனால் அந்த நாடுனர். ஏனென்றால் பின்னால் அவர்கள் எல்லாம் எவ்வாறு அந்த தீர்ப்பினை வழங்குகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கலாம். நீ வழங்கிய இடம் வேற, ஆனா முன்னால் அவருக்கு தான் வந்தது அந்த இது பக்குவமா. அப்பொழுது தங்களுடைய எல்லைக்கு மீறியதனால அங்கேயே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டார். இப்படி எல்லாம் பின்னே வருவதற்கு ஏற்ப அந்த மறைவரை இங்கே வர்ணனை செய்தார். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசையானி யார் வாழ்த்தீரகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். வேகமாக போறார், என்ன முடிக்கணும்னு நினைக்கிறார் அல்லவா. அதனால ரொம்ப நாள் தள்ளவும் கூடாதுங்கிறதுக்காக. அதனால இதோ திருமணிப்பாடு, அதில் ஒரு பகுதி திருநாவலூர், அங்கே ஒரு குடும்பம், என்ன குடும்பம், தடையனார்னு ஒருவர், மனைவி யாரு அவங்களுக்கு, என்ன இசைஞானியார், அருமையான பேர் இசைஞானியார் ரொம்ப பேர். இந்த இருவருக்குமாக தோன்றினார் இந்த சுந்தரர், ரொம்ப அருமை. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பியார் ஊரர் என்றே நாமமும் சாட்சி. என்ன பெயர் வைத்தார், நம்பியார் ஊரர் என்று பெயர் வைத்தார். நம்பிங்கிறது ஆரவர்கள் மிகச் சிறந்தவர்களுக்கு. ஆரூரங்கிறது என்ன கேட்டா, அவங்க தொடர்ந்து அந்த வழி வழி ஆரூரருக்கு அடிமை, அதனால் அந்த ஆரூரர் என்ற பெயர் வைத்து நம்பி ஆரூரர் என்று பெயர் வைத்தாங்க, பெயர் வைத்தாச்சு. சரி. ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன்னான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளில் பார்த்தீங்களா, எவ்வளவு விதவிருப்பு, மூன்று ஆண்டுகளுக்கு பின் அப்படின்ற திரைப்படத்துல மூன்று ஆண்டா வருமா, எங்க மூன்று ஆண்டு என்ன பண்றாங்க. இப்ப அந்த பாரு பையன் நல்ல குழந்தை, சிவாச்சாரியா குழந்தை, சத்தசேனு வைதியம் குழந்தை, மூன்றாம் வயசுலயே காலையில காலையில எழுந்திருச்சு மாலை என்ன செய்ய சொல்லுவாங்கன்னு கேட்டா, திருவேந்தலத்தை சொல்லு தம்பி அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால கொலை கொலைகள் ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழகியிருப்பாங்க. நற்றவாவுனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாயிடு என்று பின்னர் பாட இருக்கிறார். நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சிவாயு, நாக்கு அப்படி நாட்களும் மீறி போச்சுங்க. அதனால அப்படிதான் செய்திருப்பாங்க சிவாச்சாரியார், ஞான குழந்தை அல்லவா. அதனால அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப அருமையான அந்த சதங்கை என்ன இது என்ன சின்ன குழந்தையில தேர் ஓடிட்டு. அப்பொழுது ஒரு நாள், ஒரு நாள் நரசிங்க முனையர் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு அவர் பார்த்தாராம். அந்த பகுதியினுடைய அரசர் நரசிங்க முனையரையர் என்பவர், அவருடைய திருவிழா இருக்கின்ற பொழுது இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தது பார்த்தார். அதே குழந்தை ரொம்ப அருமையா இருக்குதே, விளையும் பெயர் முளையிலேயே தெரியும், அடுத்தது காட்டும் பழிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், உணத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு தவக்கலையா இருக்கு. இந்த சிவாச்சாரியாருக்கு அந்த நாடு வாழரசருக்கும் நட்பு இருந்துதான். இந்த சிவ கோவில் இருக்கிற பூஜகருக்கும் அரசுகளுக்கும் நட்பு இருக்க இருக்கு, எல்லாருக்கும் இல்ல. நீங்க ஏன கேட்டா ஒரு சிவாச்சாரியாருக்கு போய் அரசருடைய தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்குது, அப்படி இருக்கு தொடர்பு இருக்கு. இப்ப வேற விதமாலாம் இருக்கலாம், அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இயல்பாகவே நல்ல ஆன்மீகம் தழுவிய அரசு, அதனால் சிவாச்சாரியோட தொடர்பு இருந்தது. அங்க போய் வைக்கணும் ஒரு சீல் அல்லவா. ஏன் அரசனுக்கும் சிவாச்சாரியும் தொடர்பு இருந்ததுன்னு சொன்னா, அரசு என்றாலே ஆன்மீகத்தோடு இருப்பதுதான் அரசு என்பதுதானே தவிர அதுல ஒண்ணு மாற்றம் அல்லாத அரசு. அதனால் சிவாச்சாரியர் வருவார், அடிக்கடி வழிபாடு செய்வார், போவார், மனவாழ்க்கை ஆசீர்வதிப்பார். அதனால் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பினாலே உள்ளே போனார், என்ன வாங்குவாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னர். இல்ல இங்க வெளியில் நம்ம தம்பி தான் விளையாடுறா பல்ருக்கு ஆமாம்னர். அது இங்கதான் வளர்வதுன்னா நம்ம அரண்மனை தான் வளர்த்துமே. அதாடா எங்க வளர்ந்தா என்ன, இங்க என்ன எல்லாம் நம்ம இடம் தான், எல்லாம் பெருமானுடைய இடம் தான் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போட்டு. அங்க ஒரு அருமையான சொல், அருமையான சொல், அது சொல்ல சொல்லாம இருக்கக்கூடாது. விரவிய நன்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசியலங்குமரக்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். மகன்மை அரிய சொல். இப்ப என்ன சொல்ற ஸ்ரீகாரம்னு சொல்றேன், ஸ்ரீகாரம் அப்படின்னு சொன்னாதான் விளங்குது. பழகி போச்சு, எதைதான் பழகுவணி, பழக்கம் தவிர பழகுமே தவிர பழகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. மகன்மை அருமையான தமிழ். ஒரு ஆண்மகனை நமக்கு பிறருக்கு பிறந்த குழந்தையை தனக்கு உரிமையாக்கி கொண்டால், தன்னுடைய மகனாக ஆக்கி கொண்டால் அதுக்கு என்ன பேர், மகன்கிறது தெரியும், ஒரு மை சேர்த்தோம் மகன்மை. அப்ப என்ன அர்த்தம், பிறக்குரியவன் தான், ஆனால் இன்று முதல் தனக்குரிய பிள்ளை, தன்னுடைய தலையெழுத்தை போடும். இன்சியிலே மாறிடும் இல்ல, ஆமா தலையெழுத்திலுமே இவங்க இல்ல, அதனால அந்த தொடக்க எழுத்தே மாறிவிடும். அப்படி செய்வதற்கு என்னன்னு பேரு தமிழ்ல அருமையா, மகன்மை. மகன்மை இந்த சொல்ல வரப்படாதா, ஸ்ரீகாரம் நீண்டமா இருக்கு, மகன்மை மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கு பாத்தீங்களா, எங்கெங்கே மூச்சு இருக்குங்கிறான், மூன்றெழுத்தில் இருக்கு. மா கா என் ஓ நாலு எழுத்தா, மா கா என் மை அல்லவா நான்கு எழுத்து. சரி ஒரு பெண்ணை அது மாதிரி எடுத்துக்கிட்டா மகன்மை ரெண்டு சுழி மூணு சுழி ஆக்கணும் அவ்வளவு. அது எங்க இருக்குது, பின்னால வருது பாருங்க. கோட்புளியாத்தனுடைய ரெண்டு மக்களையும் கொடுத்து அவர் திருமணம் செய்து கொள்ளத்தான் நினைச்சாரு, கொடுத்தாரு. அந்த ரெண்டு பெண்கள் எப்படி இருக்கா, மகன்மை கொண்டார் மூணு சொல்லி இருந்தா. அப்ப பெண்மகளை வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டால் மகன்மை.